ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சித்தாந்த செய்திகளை அருமையாக சொல்கின்றார் பாருங்கள். நன்றே, இந்த விளக்கம் நன்றாக உள்ளது என்று குருமூர்த்தியுடைய விளக்கத்தை போற்றுகின்றார். போற்றிட்டு சித்தாந்த செய்திகள் நிறைய சொல்றார். கருதும் உயிரறிவு நாட்டும் பிறவின் அவை என்றும், தீட்டுகின்ற வீடு இன்பம் என்றும், வினைப்பயத்தால் தீ நிறையும் கூடுங்கொள் என்றும், குளவும் உயிர் வீடடைய உண்டென்றும், பேராது உயிர்க்குயிராய் நிற்கும் இறை உண்டென்றும், தோற்றாது உறப்பிணித்துக் கொண்டு நிற்கும் தன்னையும் காட்டா தலைமை பெற, தோற்றாது உறப்பிணித்துக் கொண்டு நிற்கும் தன்னையும் காட்டா தலைமை பெற நின்று, தலைமை பெற நின்று, அனந்தம் தன்னுடைய சத்தியதாய் தான் ஒன்றாய் மண்ணுகின்றது ஆணவமா, ஆங்கு அதனை ஆறுயிர்க்காயே இறங்கி பேணி நடத்தல் திரோதமாம், காணியா ஆணி கொண்டு நிற்கும் மலம் அற்பம் அகற்றாது தொழில் பூன உரல் மாயை, பொசிப்பதற்கு காணலுற நன்று தீது என்ற வினை, நாட்டுகின்ற நான்கானும் ஒன்றி வரும் அவத்தை ஓர் மூன்றாம், இன்றதனை ஓதியிடின் கேவலம் ஒன்று உற்ற சகலம் ஒன்று சோதி விடுகின்ற சுத்தம் ஒன்றென்ன. சித்தாந்த அடிப்படை செய்திகளை எவ்வளவு அழகாக சொல்கின்றார் பார்த்தீர்களா. கருதும் உயிரறிவு நாட்டும் பிறவின் அவை என்றும், கருதும் உயிரறிவு என்றால் சிவத்தை கருதக்கூடிய கருத வேண்டிய உயிரின் அறிவை, அந்த சிவத்தை கருத விடாமல் உலகம் என்ன செய்கின்றது, தன்பால் மயக்கி வைத்திருக்கின்றது. ஆகவே இந்த உலகம் சார்ந்த பிறவி குற்றமுடையது. உலகமயக்கம் கொண்ட ஒரு வாழ்வு குற்றமுடைய வாழ்வு. ஏன்னா இந்த உயிரின் அறிவு சிவத்தை சிந்திக்க வேண்டியது, சிவத்தை சார வேண்டியது, சிவத்தை சார வேண்டிய உயிரை, அதாவது பேரறிவு பொருளாகிய சிவத்தை சார வேண்டிய உயிரை, இல்லையா, ஜடப்பொருளாகிய தன்னை சார்ந்திருக்கும்படி இந்த பிறவி என்ன செய்கிறது, வசப்படுத்தி வைத்திருக்கிறது. எனவே பிறவி குற்றமுடையது. அதனாலதான் பிறவியை பழித்து பாடுகின்றார்கள் ஞானிகள்லாம், இல்லையா. அதனாலதான் சாதி குலம் பிறப்பெண்ணும் தடஞ்சுளியில் என்று பிறப்பை கண்டிக்கின்றார். அந்த பிறப்பு அந்த மாதிரி மயக்கம் செய்வது. எனவே அந்த பிறவி நவை, நவைனா குற்றம். அதனாலதான் பிறவி குற்றமுடையது என்றும், தீட்டுகின்ற வீடு இன்பம் என்றும். வீடு வேறுதான் எப்படிப்பட்டது, இன்பமானது. ஆக ஞான சாத்திரங்களிலே குறிப்பிடப்படுகின்ற வீடு வேறுதான் இன்பமானது. வீடு இன்பம் என்றும், வினைப்பயத்தால் தீநிறையம் கூடுங்கோல் என்றும், வினைப்பயனாக சொர்க்க நரகங்கள் விளையும் என்றும். நிறையம்னா நரகம் மட்டும்தான், அதை சொன்னதனால சொர்க்கத்தையும் அங்கே அறிவித்துக் கொள்ள வேண்டும். குளவும் உயிர் வீடடைய உண்டென்றும், இப்படி வினைப்போகங்களிலே பொருந்துகின்ற உயிர் பக்குவ காலத்தில் என்ன செய்யும், வீடு வேறு அடையும். அதையும் சொல்லியிருக்கிறார், குளவும் உயிர் வீடடைய உண்டென்றும், பேராது உயிர்க்குயிராய் நிற்கும் இறை உண்டென்றும். உயிரை விட்டு ஒருபோதும் நீங்காமல், பேராது நீங்காமல், இல்லையா, எப்போதும் உயிரை விட்டு பிரியாமல் இருக்கின்ற இறைவன் உண்டு. பேராது உயிர்க்குயிராய் நிற்கும் இறை உண்டென்றும். உயிரை விட்டு இறைவன் மட்டும்தான் பிரியாமல் இருக்கிறானா, அப்படின்னா பிரச்சனையே இல்லையே. வேறொன்றும் உயிரை விட்டு பிரியாமல் இருக்கின்றது. இந்த வேறொன்று எது எனக்கு தெரியலையே அப்படின்னா, அது தன்னை காட்டாது, தோற்றாது, நான் தன்னை காட்டாமல் உறப்பிணித்து கொண்டு, உயிரை மிகவும் பிணித்து கொண்டு. பிணித்தல்னா என்ன, அதனுடைய தகுதியினை இழக்க செய்தல். ஒரு பொருளை பிணித்தல்னா அது செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாமல் தடை செய்தல், அதுதான் பிணிப்பு. இந்த நோய்க்கு வந்து பிணின்னு இன்னொரு பேர் இருக்கு இல்லையா, ஏன்னா அது நம்மை பிணிப்பதனாலதான் பிணின்னு பேரு. பிணித்தல்னா என்ன, நம்மளை வந்து நம்முடைய இயல்புல நம்மளை இருக்க விடாது. வழக்கமா செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்ய விடாம இதை நம்ம கடைபிடித்து வைத்து விடும் அந்த நோய். அதனால அதான் பிணித்தலை செய்வதனால அந்த நோய்க்கு பிணின்னு பேர் வச்சாங்க. ஆங்கிலத்தில் டிசீஸ் என்று சொல்வார்கள் இல்லையா. ஈஸ் அதாவது ஒரு சௌரியமா ஈஸியா எல்லா வேலைகளையும் என்ன செய்யக்கூடிய ஒரு நிலைமையில அந்த ஈஸியா இருக்க விடாம என்ன அது வந்து பிணிப்பதனால அதை டிசீஸ் என்று வைத்தார்கள் என்றும் சிலர் சொல்வார்கள். சில சொல்ல அதுக்கு எது சொல்லாக சொல்வார்கள் கேட்டிருக்கிறேன். தமிழ்ல அழகா பிணின்னு பேர் வச்சாங்க, பிணிப்பது பிணி. அதாவது உயிருக்கு அறிவு உண்டு, இச்சை விருப்பம் விருப்பப்படக்கூடிய ஒரு தகுதி உண்டு, கிரியை செயல் உண்டு, எல்லாம் முதல்வன் துணையோடு தான் இந்த அறிவித்தை செயல் விளங்கும் இல்லையா, தானா விளங்காது. இருந்தாலும் முதல்வனை துணை கொண்டு அறிவித்தை செயல்கள் எல்லாம் விளங்கக்கூடிய ஒரு பேச்சினை இந்த உயிர்கள் பெறவிடாமல் ஆணவ மலம் தான் நினைச்சுகிறது தடுக்கிறது. ஆகைய நாளை உயிர்களை அது பிணிக்கின்றது, உயிர்களின் அறிவு இச்சை செயல் எல்லாம் விளங்க விடாமல் தடுக்கிறது பிணிக்கின்றது. அதனாலதான் உர பிணித்துக் கொண்டு நிற்கும் தன்னையும் காட்டா தலைமை பெற. ஆணவத்துக்கு என்ன தலைமைனா தன்னையும் காட்டாத தலைமை. வினைகள்லாம் தன்மை காட்டும். ஐயா ஒருத்த நாலு பேருக்கு நல்லது செஞ்சா நல்ல புண்ணியம் செய்யறா ஐயாமா, தெளிவா அது காட்டுது புண்ணியம். அது நாலு பேருக்கு தீங்கு செஞ்சாங்கன்னா பாரு பெரிய பாவம் செய்யறாமா, நல்வினை தீவினைலாம் புலப்படுகின்றன. ஆனா அந்த ஆணவம் என்பது தன்னை சிறிதும் காட்டாமல் மறைத்திருக்கின்றது. அதான் நிற்கும் தன்னையும் காட்டா தலைமை பெற. தலைமைனா அந்த மும்மலங்களிலே அதுதான் தலைமையானது, தீயவற்றில் தலைமை என்ன. தன்னையும் காட்டா தலைமை பெற நின்று, அப்படி நின்று அனந்தம் தன்னுடைய சத்தியதாய். அனந்தம் என்றால் முடிவில்லாத, அந்தம்னா முடிவு, அனந்தம் அதுக்கு எதிர்ப்பதம். அனந்தம் தன்னுடைய சத்தியதாய். ஆணவமலத்தின் சக்திகள் பல, என்னறிய சத்தியதாய் அருமையா சொன்னாங்க சிவபிரகாச பதி, என்னறிய சத்தியதாய்ன்னு சொல்ற அதான் அனந்தம். யாரு முடிவில்லாத சக்தியை கொண்டது, சக்திகள் எண்ணற்றவை, ஆனால் ஆணவம் வந்து ஒன்றுதான், அதான் தான் ஒன்றாய் என்று அடுத்தால சொன்னார். அந்தம் தன்னுடைய சத்தியதாய், தான் ஒன்றாய் மண்ணுகின்றது ஆணவமா, அவ்வாறு நிலை பெறுவது ஆணவமா. ஆணவம் எப்படி இருக்குது அப்படின்னா தன்னை காட்டாது உயிரை மிகவும் பிணித்துக் கொண்டிருக்கும் என்ன. அதுக்கப்புறம் தன்னுடைய மும்மலங்களிலே தலைமை வாய்ந்ததாக இருக்கிறது, தன்னுடைய சக்திகள் எண்ணற்றதாகவும் தான் ஒன்றாகவும் உள்ளது, இதுதான் ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை உயிர்கள் மீது இரக்கம் கொண்டு, அதான் அந்த உயிர்களை இப்படி இந்த ஆணவம் பிணித்திருக்கின்றதே, இதிலிருந்து உயிர்களை விடுவிக்க வேண்டும் என்று இரக்கம் கொண்டு அந்த மனசக்தியை படிப்படியாக அதனை குறைத்து வருவதுதான் முதல்வனுடைய திரோதான சக்தி. எப்படி படிப்படியாக குறைக்குதுன்னா உயிர்களை வினை செய்ய, வினை செய்வதற்கு ஏற்ற சூழலை எல்லாம் அமைத்துக் கொடுத்து வினைகளை செய்ய வைத்து வினைப்பலன்களை ஊட்டி அதன் மூலம் ஆணவமலத்தின் சக்தியை படிப்படியாக தெய்த்து வருவது இறைவனுடைய திரோதன சக்தி. அதான் பாகமிக என்று சொல்லி பாகமிகமேவு திரோதாயு ஒன்று என்பார் உமாச்சுவன் சொல்வார். பாகமாம் வகை நின்ற திரோதான சக்தி பண்ணுதலான் என்பார் இல்லையா. அந்த உயிரை, அந்த உயிரை பிணித்திருக்கும் மலத்தை அது பரிபாகம் அடைய செய்யத்தக்க முறையிலே வினைப்படங்களை ஊட்டி வருவார். அப்படி நடத்துவதுதான் திரோதமா, திரோதம்னா திரோதன சக்தி. காணியா ஆணி கொண்டு நிற்கும் மலம், காணினா என்ன உரிமை, இந்த உயிர் எனக்குத்தான் உரிமையானது அப்படிங்கிற மாதிரி உயிரை பிணித்துக் கொண்டு விடாமல் இருக்கதான் அந்த ஆணவ மலம். அதான் காணியா ஆணி அறிஞ்ச மாதிரி என்ன உயிர்களை எனக்கு உரிமையானவைன்னு பற்றி கொண்டு காணியா ஆணி கொண்டு நிற்கும் மலம் அற்பம் அகற்றாத தொழில் பூண உறல் மாயை. அந்த ஆணவ மலத்தினுடைய தீங்கினை முற்றிலும் நீக்காமல் சிறிதளவு அறிவு விளக்கம் தருவது மாயை. மாயையதான் தனுகரணாதிகள், தனுகரண புவன போகங்களை நாம் பெற்றிருப்பதனாலே நமக்கு அறிவு விளங்கத்தான் செய்கிறது. ஆனால் ஆணவ மல சக்தி முழுமையாக அடங்கிவிட்டதா, இதனால இல்லை. ஆணவ மலத்தினுடைய விபரீதத்தன்மையும் உடனிருக்கிறது. ஆணவ மலத்தினுடைய அந்த கீழ்மை முற்றிலும் நீங்காமல் சிறிது மட்டும் நீங்கி, ஆகவே ஆணவ மலத்தின் சிறுமையினை போக்காமல் அது பயக்கும் விபரீத உணர்வின் வழியில் உயிர் வினைகளை செய்யும்படி பொருந்துவது மாயையாகும். என்று மாயை சொன்னான். கொசிப்பதற்கு காணல் உற நன்று தீது என்ற வினை. கொசிப்பதற்கு என்றால் குசிப்பதற்கு, அனுபவிப்பதற்கு. இன்ப துன்பங்களை குசிப்பதற்கு காரணமாக இருப்பவை நல்வினை தீவினை என்று இருவகையாய் விளங்கும் கண்மமாகும். ஆக ஆணவத்தை பற்றி கூறினார், திரோதான சக்தியை கூறினார், மாயை பற்றி கூறினார், கண்மத்தை பற்றி கூறினார். ஆணவம், கண்மம், மாயை, திரோதாயி. மாயைங்கும் போது நம்ம மாயத்தையும் கொள்ளலாம். மாயத்தை மாயைக்குள்ள அடக்கிவிட்டு நான்காக சொன்னார். இந்த நான்கினாலும் உயிர்கள் அடையக்கூடிய அவத்தைகள் மூன்று என்றார். அவைதான் கேவலம், சகலம், சுத்தம். ஓதியிடில் கேவலம் ஒன்று, உற்ற சகலம் ஒன்று, சோதி விடுகின்ற சுத்தம் ஒன்று. சோதி விடுகின்ற சுத்த நிலையில ஆன்மாவுக்கு ஆன்மா சிவமாவே விளங்குது. அதனால சோதி விடுகின்ற சுத்தம் ஒன்றுன்னு. இப்படியெல்லாம் சித்தாந்த செய்திகளை சொல்லிவிட்டு ஓர் ஐயத்தை எடுத்துகின்றார். உயிரின் அறிவில் தான் ஆணவ மலம் கலந்துள்ளது. அப்படிப்பட்ட உயிரின் அறிவில் இறைவன் இரண்டரை கலந்திருக்கிறான். எனவே அந்த உயிரை பிணித்திருக்கும் ஆணவ மலம் இறைவனையும் பிணிக்காது என்று எப்படி சொல்ல முடியும் என்பதுதான் அந்த ஐயம். உயிர் தான் ஓர் உயிர் என்று கொண்டு தன்னை தன் நன்மேல் வைத்து விடா எடுத்துகின்றார். என்னை பிரியாமல் ஆணவ மலம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட என்னை நீ பிரியாமல் இருந்தால் உனக்கும் அந்த ஆணவ பிணிப்பு உண்டாகுமே என்று கேட்கின்ற. நாதனே, என்னை பிரியாத இருள் இருக்க என் அறிவாய் உன்னை பிரிவர் நீ ஓதுதலாம். நீ எப்படி கலந்திருக்க? சிவமாகிய நீ என் அறிவோடு அறிவாகவே ஒன்றாக கலந்திருக்கிற. ஆனா என் அறிவு எப்படி இருக்கிறது? ஆணவ மலத்தால் பிணிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆணவ மலம் மறைப்புடையதாக என்னுடைய அறிவு இருக்கிறது. என்னுடைய அறிவில் நீ எப்படி கலந்திருக்கிற? கொஞ்ச கொஞ்சமா கலந்திருக்கிற, இல்ல அறிவோடு அறிவாக கலந்திருக்கிற. அப்ப என்னுடைய அறிவில் விரவி இருக்கும் ஆணவ மலம் உன்னையும் சாருமே. அதான், என்னை பிரியாத இருள் இருக்க என் அறிவாய் உன்னை பிரிவர நீ ஓதுதலா. அன்னது உனக்கு உண்டா, நீதான் சொல்றப்பா. உன் அறிவோடு அறிவா நாம் இருக்கிறோம் என்று நீதான் உபதேசம் பண்ற. ஆனா ஏன் அறிவோ ஆணவ மலத்துல கலந்திருக்குது. அப்போ உனக்கும் அந்த ஆணவ மல சம்பந்தம் வந்து விடுமே கேட்கிறார். என்ன அறிவாய் உன்னை பிரிவர நீ ஓதுதலால் அன்னது உனக்கு உண்டாம் என நன்று உயர்ந்த வினா நீயும் கண்டோதினை. நன்று உயர்ந்த வினா நீயும் கண்டோதினை. என்ன வினாவென்பா சாத்திரத்திலும் இந்த வினா எழுப்பப்பட்டுள்ளது. உயர்ந்த வினான்னு இரு குரல் குறும்படியாக உயர்ந்த வினாவென்பா போன்ற வினா கண்டு ஓதினை என்று கண்ணருளால் சொல்லிட்டு அது விளக்கம் தர்றார். கண்டறியும் இப்ப வினா என்ன நாம தெளிவு பண்ணிக்கணும். உயிரின் அறிவை ஆணவ மலம் பிணித்துக் கொண்டுள்ளது. காணும் தன்மையுடைய கண்ணை காண விடாமல் இந்த இருளானது எப்படி மறைக்கின்றதோ அது மாதிரி அறியும் தன்மையுடைய உயிர்களை அறிய விடாமல் இந்த ஆணவ மலம் தடை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆணவ தடை கொண்ட உயிர்களின் அறிவில் இறைவன் இரண்டரை கலந்திருக்கிறான். அறிவு அறிவோடு அறிவாக கலந்திருக்கிறான். அப்போ ஆணவ சார்பு உள்ள உயிரறிவில் இறைவன் கலந்திருப்பதனால இறைவனுக்கும் அந்த ஆணவ சார்பு ஏற்படுமே என்று வினாவிருக்கிறது. அப்போ அது ஏற்படாதுங்கிறது அருமையா சொல்றார். காட்சியற்ற நாட்டம் கதிரோன் அகத்து உழல காட்சி ஒழித்த கரும்படல கோட்பாடு செங்கதிரோக்கில்லாது இருள் விடிய சென்றது போல் அங்கு அரணுக்கின்றி உயிர்க்காகும் இங்கு அறி என்று ஓதிய பின்னர் காட்சியற்ற நாட்டம். நாட்டம் என்றால் கண். காட்சியற்ற நாட்டம்னா காணும் திறன் இல்லாத கண். காணும் திறன் இல்லாத கண். ஏன் காணும் திறன் இல்லை அப்படின்னா அந்த கண்ணை ஒரு படலம் மறைத்திருக்கிறது. கண்ணை ஒரு படலம் மறைத்து விட்டது. ஆகவே படலத்தால் மறைப்புண்டு காணும் திறனை இழந்து இருக்கின்ற கண்ணானது கதிரவனின் சன்னதியில் இருக்கின்றது. காணும் திறன் இல்லாத கண்ணும் கதிரவனின் சன்னதிக்குள்ளதான் இருக்கிறது. வேற எங்கேயோவா இருக்கிறது? இல்லை, கதிரவனின் சன்னதிக்குள்ளதான் இருக்கு. கதிரவன் சன்னதிக்குள்ள இருந்தும் ஏன் அந்த கண்ணால காண முடியல? ஏன்னா அந்த கண் அந்த படலம் மறைச்சிருக்கு இல்லையா. இப்போ இந்த படலம் செய்கின்ற மறைப்பு கதிரவன் சன்னதிக்குள்ளதான் அந்த கண் இருக்குது. அது முக்கியம். கதிரவன் சன்னதி கூட அந்த கண்ணு இருக்குன்னா என்ன அர்த்தம்? கதிரவன் ஒளியோடு அந்த கண்ணுக்கு கலப்பு உண்டு. கதிரவன் ஒளி அந்த கண்ணிலும் கலந்துதான் இருக்கிறது. அதான் கதிரவன் சன்னதியில் அந்த கண்ணு இருக்குன்னு சொல்றான். காணும் திறனை இழந்து படலத்தால் மறைப்புண்ட கண் கதிரவன் சன்னதியில் இருக்கிறதுன்னு சொன்னா அந்த கண்ணு கதிரவன் ஒளியோடு தொடர்போடுதான் இருக்குது, இருந்தும் அதனால காண முடியவில்லை. இப்போ கேட்கிறாங்க, கேட்கிறாங்க என்னன்னா, அந்த படலம் கண்ணைத்தானே மறைத்துள்ளது, கதிரவனுடைய மறைக்க முடியுமா அந்த படலத்தால இல்லையா? அதனாலதான் சொன்னார் கரும்படல கோட்பாடு. எந்த எப்படிப்பட்ட கரும்படலம்? காட்சியை ஒழித்த கரும்படலம். காட்சியை ஒழித்த கரும்படலம், காட்சி ஒழித்த கரும்படல கோட்பாடு செங்கதிரோர்க்கு இல்லாது. சூரியனுக்கு அந்த படல மறைப்பு இல்லை, செங்கதிரோர்க்கு இல்லாது. இருள் வெளியில் சென்றது போல் காண முடியாத கண்ணிடம்தான் அந்த படலம் இருக்குது. இருள் வெளியில் சென்றது போல் அங்கு அரணுக்கின்றி உயிர்க்காகும். அங்கு அரணுக்கின்றி அது மாதிரிதான் மலை மறைப்போம், அரணுக்கு இல்லாமல் உயிர்க்கு மட்டுமே உள்ளது என்று அருமையாக சொன்னார். இங்கு அறி இதனை நீ அறிவாயாக, இவ்விடத்தை இதனை நீ அறிவாயாக என்று ஓதிய பின்னர் அப்புறம் சொல்ற அடுத்த அதற்கு அதில் தெளிவு பெற்று அடுத்த வினா எடுத்துகின்றார். உயிர் அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல கருவிகளின் துணை வேண்டும். உயிர் உடலை பெற்றிருக்க வேண்டும், உடலிலே ஞானேந்திரியங்கள் இருக்க வேண்டும், இந்திரியங்கள் இருக்க வேண்டும், சூக்ம உடல் இருக்க வேண்டும், அதில் அந்த கரணங்கள்லாம் இருக்கணும், அவற்றினும் சூக்மமாக கலாதி தத்துவங்கள் இருக்கணும், பிராணவாயு இருக்கணும். இவை எல்லாவற்றோடும் வேதமர கலந்துதான் உயிர் விஷயங்களை எல்லாம் அறிகின்றது. அறிந்து வருகையிலே அந்த நனவு நிலையிலிருந்து கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள்னு அஞ்சவசைப்படுது. ஆகவே உயிருக்கு இடமாக இருக்கக்கூடிய உடல் இந்திரியங்கள் பிராணவாயு அந்த கரணங்கள் இவையும் அறிவுடையதாகத்தான் இருக்க வேண்டும். உயிர் இவற்றோடு சேர்ந்தாதான் அறிய முடியும். அப்ப உடல் கருவிகளோடு சேர்ந்தாதான் உயிரால் அறிய முடியும்னா அப்போ இந்த உடல் கருவிகளும் அறிவுடையதான் இருக்கணும், அறிவுடைய பொருளோடு சேர்ந்துதான் அறிய முடியும். ஆகவே உடலுக்கு அழகிய இடமாக இருக்கின்ற அங்காணி என்ற, அங்காணி என்றால் அம் என்றால் அழகிய, காணி என்றால் இடம், உயிருக்கு அழகிய இடமாக இருக்கக்கூடிய இந்த உடல் இந்திரியங்கள் பிராணவாயு அந்த கரணங்கள் கலாதி தத்துவங்கள் இவற்றையும் அறிவுடையவை என்றுதான் சொல்லணும். ஆனால் சித்தாந்தத்தில் இவற்றையெல்லாம் ஜடம் என்று சொல்கின்றார்களே, அது ஏன் என்று சொன்னேன். அறிவுக்கு துணை செய்யும் பொருள் அறிவுடைய பொருளாக இருக்கும் கட்டாயம் இல்லை. நம்ம கண் தெளிவாக காண்பதற்கு ஒரு கண்ணாடி அணிகிறோம்னா அந்த கண்ணாடியும் பார்க்கக்கூடியதாக இருக்கணுமா? கண்ணாடி நுழை கொண்டு கண் தான் பார்க்கிறது, கண்ணாடி பார்ப்பதற்கு துணை செய்து இல்லையா? ஆனா காணும் தன்மை எது கொண்டு? கண்ணுக்கு தான் உண்டு காணும் தன்மை, இந்த கண்ணாடிக்கு இல்லை. அது மாதிரி அறிவுக்கு துணை செய்தல் பற்றி இந்த உடல் இந்திரியங்கள் பிராணவாயு அந்த கரணம் கலாதிகள் இவற்றுக்கெல்லாம் அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவற்றுக்கு அறிவு கிடையாது, இவை ஜடம் தான். அதை எப்படி நிரூபிப்பது? இவை ஜடம் தான் அதை நிரூபிக்கின்றார். நின்றன்ன நிற்கும் துயிலில் துரி சினிமை வர்க்கமுறில் அஞ்சு விரும்பாதலானும். நின்றன்ன நிற்கும் துயிலில், துயில் என்றால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தூக்கம். நின்றன்ன நிற்கும் துயில்னர் அப்படின்னா கருவி கரணங்கள்லாம் அப்படி இருந்தபடியே இருக்கு. தூக்கத்துல மெய் வாய் கண் மூக்கு செவி ஞானேந்திரியங்கள் இருக்கத்தான் செய்து, அந்த கரணங்கள்லாம் இருக்கத்தான் செய்து. நனவு நிலையில இவை எவற்றெல்லாமோ அறிகின்றது இல்லையா? அறிகின்றது இருக்கின்றது. ஆனால் உறக்க நிலையில இவையெல்லாம் அப்படியே ஓய்ந்து கிடக்கின்றன. அதான் கருவி கரணங்கள்லாம் நின்றபடியே நிற்கக்கூடிய இந்த உறக்க நிலையிலே துரிசு இனிமை வர்க்கமுறில், துரிசு இனிமை, துரிசு என்றால் துன்பம், இனிமை என்றால் இன்பம், துன்பம் இன்பம் ஆகிய அனுபவங்கள் ஏற்பட்டால், இன்ப துன்ப வர்க்கம் ஆகிய அனுபவங்கள் ஏற்பட்டால் வர்க்கம் அஞ்சு விரும்பாதலானும். அஞ்சு விரும்பாதலானும் தூக்கத்துல கருவிகரணங்கள்லாம் அப்படி அப்படியே இருக்கக்கூடிய அந்த தூக்க நிலையில என்ன குறிசினிமை வர்க்கமுறையில் துன்ப இன்ப வர்க்கங்கள் நடைபெற்றார். ஒருவன் தூங்கிக் கொண்டிருக்கின்றான், அப்போ அவனுக்கு ஒரு துன்ப அனுபவம் தரத்தக்க ஒரு செயலோ அல்லது இன்ப அனுபவம் தரத்தக்க ஒரு செயலோ ஏற்பட்டால் அவனுக்கு அவனிடத்திலே அந்த துன்ப அனுபவம் அனுபவத்துக்குரிய செயலை கண்டு அச்சமோ அல்லது இன்ப அனுபவத்துக்குரிய செயல் கண்டு விருப்பமோ ஏற்படுவதில்லையே இல்லையா? விருப்பமோ ஏற்ப அச்சமோ விருப்பமோ ஏற்படுவதில்லையே. நனவு நிலைக்கு வந்தாதான் அந்த துன்பத்தை கண்டு அஞ்சுதல் இன்பத்தை கண்டு விரும்புதல் ஏற்படும். ஒருவன் விழித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், நான் இப்ப விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு அருகில் ஒரு மாடு நல்ல பெரிய கொம்பை வச்சுக்கிட்டு வருதுன்னு சொன்னா, ஏப்பா மாடு வருதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒதுங்குவேன் இல்லையா? மாதிரி எனக்கு ரொம்ப நண்பர் ஒரு வருகிறார்னா, வாங்க வாங்கன்னு முகமலர்ச்சியோட வரவேற்பேன். ஆனால் இதே நான் உறங்கிக் கொண்டிருந்தால், ஒரு மாடு பக்கத்துல போகுது நீ அஞ்சுவனா? ஏன்னா அதை அறியவே இல்லையே, நான் அறிஞ்சாலும் அஞ்சுவதற்கு. இது மாதிரி எனக்கு வேண்டியவர் ஒரு வருகிறார், வரவேற்பனா இல்லையே, இன்பப்படுவனா இல்லை. எனவே கருவிகரணங்கள் அப்படி எப்படி ஓய்ந்து கிடக்கின்ற அந்த உறக்க நிலையிலே இன்ப துன்பத்துக்குரிய செயல்பாடுகள் நடந்தால், அந்த செயல்பாடுகளை கண்டு இன்பத்தை கண்டு விருப்பமோ துன்பத்தை கண்டு அச்சமோ ஏற்படுவதில்லை. உடலுக்கு அறிவு உள்ளது என்று சொன்னால் உறக்க நிலையிலும் அந்த உடல் இருக்கத்தானே செய்து, கருவிகரணங்களும் இருக்கத்தானே செய்கின்றன. உடல் கருவிகரணங்கள்லாம் நனவு நிலையில இருந்தபடியே தான் இருக்கின்றன. உறக்க நிலையில் என்ன கருவிகரணங்கள் எதுவும் குறைஞ்சு போகுதா? இல்லையே, இருந்தபடியே நனவில் இருந்தபடியே தான் இருக்கின்றன உடல் கருவிகள்லாம். ஆனாலும் அந்த உறக்க நிலையில் இன்ப துன்பத்துக்குரிய செயல்பாடுகள் நடந்தால் விருப்பமோ அச்சமோ தோன்றுவதில்லை. எனவே இது என்ன தெரிகிறது? உடலுக்கு அறிவு என்பது இல்லை. அறிந்தால் தானே அச்சம் ஏற்படும், விருப்பம் ஏற்படும் சொன்ன, அப்போ அறிவு அங்க ஏற்படல. எனவே உடல் ஜடம், உடல் ஜடம்தான். அடுத்த இந்திரியங்கள் ஜடங்கிற என்னென்ன ஐந்தும் வேறறிய பொஞ்சுதலினாலும் அழகாக சொல்லியிருக்கின்றார். ஐந்தும் வேறறிய பொஞ்சுதலினாலும் நிகழ்ச்சி குறிப்பாக சொன்னார். இந்திரியங்கள் அறிவுடையவைனா, கண் பார்க்கின்றது, கண்ணுக்கு பதிலா காது பார்க்கட்டுமே இல்லையா? நாக்கு சுவையை அறிகிறது, நாக்குக்கு பதிலா மூக்கு சுவையை அறியட்டுமே இல்லையா? நல்ல சுவையான பதார்த்தம் சொல்லி வாயில தான் கொடுக்கணும் இல்லையா? சுவையான பதார்த்தம் காதுக்குள்ள கொண்டு போடுவாங்களா யாரும்? அது சுவையே அறியாது, அது ஓசையே தான் அறியும். என்ன காது கொடுத்து கேளுதான் சொல்லுவாங்க, வாயை திறந்து கேளுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்தந்த பொறி அந்தந்த விடயத்தை தான் அறியும். ஆகவே ஒரு பொறி வேறொரு தான் வேறொரு பொறிக்குரிய விடயத்தை அறிய முற்பட்டால் அங்க அறிவு நிகழுதா? இல்லையே. பொறிகளுக்கு அறிவு உண்டுன்னா ஒவ்வொரு பொறியுமே அஞ்சு குளங்களே அறியணும் என்பது இங்க தட்சிணாமூர்த்தி வைக்கின்ற வாதம். எவ்வளவு சிறப்பானது பாருங்க. எப்படியோ ஒரு ஒரு பொறி ஒரு ஒரு விடயத்தை அறிவில்லை சார், அது பற்றி அவற்றை அறிவுடன் சொல்லலாமா? நான் சொல்லக்கூடாது. என்ன அனுபவம் என்ன நிகழ்கிறது? நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் சுவைத்தேன் தான் அனுபவம் நிகழ்வு. மாம்பழத்தை பார்க்கிறோம் இல்லையா, அதன் விலை என்னன்னு சொல்றாங்க கேட்கிறோம், அதை அப்படி தொட்டு பார்க்கிறோம், அதனுடைய மென்மையை அறிகிறோம் இல்லையா? அப்புறம் அதை நறுக்கி சாப்பிட்டு பார்த்து சுவையை அறிகிறோம். எல்லாம் அறிஞ்ச பிறகு ஒருத்தர் பார்த்தாரு, ஒருத்தர் கேட்டாரு, என்ன ஒருத்தர் தொட்டாரு, ஒருத்தர் சுவைத்தாரு, அப்படின்னா அறிகிறோம் இல்லையே? பார்த்ததும் நான் தான், விலையை கேட்டதும் நான் தான், அதன் பரிசத்தை தொட்டு அறிந்ததும் நான் தான், அதன் சுவையை சுவைத்தறிந்ததும் நான் தான் இல்லையா? அப்போ உருவத்தை அறிவதும் ஓசையை அறிவதும் பரிசத்தை அறிவதும் சுவையை அறிவதும் ஒரு பொருள் தான், ஒரு பொருள் தான். அப்போ உயிராகிய ஒரு பொருள் தான் என்ன செய்து கண்ணின் துணை கொண்டு உருவத்தையும் அறிகிறது, காதின் சுவை துணை கொண்டு ஓசையையும், மூக்கின் சுவை கொண்டு மனத்தையும், நாவின் சுவை கொண்டு சுவையும் அறிகிறது. ஆகவே எது அறிவுடைய பொருளோ அது ஐந்து புலன்களையுமே அறிய வேண்டும். ஆனால் இந்திரியங்களோ ஒரு ஒரு பொறி ஒரு ஒரு குணத்தை தான் அறிகிறது. எனவே இந்திரியங்கள் அந்த உயிரை அறிவதற்கு துணை செய்கின்றன. அவ்வளவுதான், உயிரை உருவத்தை அறிவதற்கு கண்ணு துணை செய்யுது. எப்படி துணை செய்யற பொருள் நமக்கு நல்ல உலகத்திலே இருக்கு, அந்த கண்ணுக்கு துணையா கண்ணாடி இருக்கு, அதே மாதிரி உயிருக்கு துணையா கண்ணு இருக்குது. அவ்வளவுதான் இல்லையா, கண்ணாடி காணவில்லை, கண்ணாடி வழியாக கண்ணு தான் காண்கிறது என்பது போல நன்கு சிந்தித்து பார்த்தால் அந்த கண்ணும் காணவில்லை, கண்ணின் வழியாக உயிர் தான் காண்கின்றது. உயிர் காண்பதற்கு கண் ஒரு துணை கருவி. ஆகையினாலே ஒரு பொறி மற்றொரு புலனை அறிய முற்படும் பொழுது அங்கே அறிவு விளக்கம் ஏற்படுவதில்லை. அதான் சொல்றாரு, ஐந்தும் வேறறிய அப்படிங்கிறார். வேறறியனா தத்தமக்குரிய புலனை அறியாமல் வேறு புலனை அறிய முற்படும் போது, ஐந்து பொறிகளும் தத்தமக்குரிய புலனை அறியாமல், கண்ணானது தனக்குரிய உருவத்தை அறியாமல் ஓசை அறிய முற்பட்டால், அல்லது சுவை மனம் போன்றவற்றை அறிய முற்பட்டால், அது மாதிரி காது தனக்குரிய ஓசை புலனை அல்லாமல் உருவம் மனம் சுவை போன்ற பிற புலன்களை அறிய முற்பட்டால் அங்கு அறிவு நிகழ்வதில்லை. கொஞ்சுதலினாலும் என்றால் செழித்தலினாலும், அது நிகழ்ச்சியா சொன்னார், அறிவு ரொம்ப செழிப்பா நிகழுதே என்று சொல்லி. ஆகவே இந்திரியங்கள் அறிவுடையவை அல்ல, செழித்தல் செழித்தலிலே அறிவு செழிப்பா நடக்குதுன்னு சொல்லி நிகழ்ச்சியாக சொல்கின்றார்.